சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 38 அத்தியாயம். குட்டுவன் வந்தான். கடல்வேந்தன் அவசர அவசரமாக வந்து முசிறியில் புரட்சி ஏற்பட போவதை அறிவித்துவிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தம்மை உத்தரவிட்டு சென்றதை நினைக்க ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது அமைச்சர் அழிவில் வேலுக்கு. இத்தனைக்கும் அவன் அழைத்து போன தனது மகளை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்விட்டதை நினைத்த அமைச்சரின் சினம் உச்சத்துக்கு சென்றதாலும், அதை காட்டு அங்கு கடல்வேந்தன் இல்லாததாலும் சினத்தை சஞ்சயின் மீது திருப்பி எரிந்து விழுந்து, உமக்கு புத்தி ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார். இந்த நிலையில் எரிகிற கொள்ளியை ஏற தள்ளுவது போல சிறிது நகைச்சுவையை காட்டத் தொடங்கிய சஞ்சயன், இருக்கிறது என்றான். அமைச்சர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் இடித்தது. இப்போது எந்த நகைச்சுவையும் ரசிக்கும் மனநிலையில் இல்லை, என்ன இருக்கிறது என்று வினவினார் எரிச்சல் சிறிதும் தளராத குரலில். புத்தி என்றான் சஞ்சயன். உமக்கா? ஆம், என்னை பற்றி தான் கேட்டீர்கள். ஆம், புத்தி இருப்பதற்கு என்ன அடையாளம்? இன்னும் 2 விவகாரங்கள் இப்பவே நடந்தால் தெரியும்.
என்ன தெரியும்?
பைத்தியம் பிடித்துவிடும். புத்தி இருப்பதற்கு அதை விட வேற அத்தாட்சி கிடையாது.
உமக்கு பிடிப்பதற்கு முன்னால் எனக்கு பிடித்துவிடும் போலிருக்கிறது.
பிடித்தால் நல்லது.
நல்லதா?
ஆம், மன்னர் நம்மிடமிருந்து பொறுப்பை நீக்கி விடுவார்.
அது நல்லதாக்கும்.
சந்தேகம் என்ன? பொறுப்பில்லாவிட்டால் பிரச்சனைகளும் இல்லை, பிரச்சனைகள் இல்லாவிட்டால் புத்தி குழப்பம் இல்லை, நிம்மதியாக வாழலாம். இதை சொன்ன சஞ்சய நிம்மதியாக காலை நீட்டிக்கொண்டு தனது ஆசனத்தில் அமர்ந்தார். அமைச்சருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சஞ்சயன் தனது நிராதரவான நிலை கண்டு பரிகசிக்கின்றான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டதால் தலையில் 2 வைத்துக் கொண்டு தாமும் ஆசனத்தில் சாய்ந்தார். அப்பொழுது அவர் இருந்த இடத்தை நோக்கி கீழிருந்த தாழ்வறைக்கு வரும் மாடிப்படிகளில் யாரோ ஏறி வரும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அமைச்சர் தூதர் இருவருமே சுறுசுறுப்பை காட்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். படிகளில் ஏறி வந்தவன் படிகளின் முகப்பிலேயே நின்று, உள்ளே வரலாமா என்று இனிய குரலில் கேட்டார். வரலாம் என்று அமைச்சர் அனுமதி குரல் கொடுத்ததும் அந்த மனிதன் உள்ளே நுழைந்தான். வந்த வாலிபன் புலவர் மகன் குட்டுவன் என்பதை அறிந்ததும்,
இந்த சமயத்தில் இந்த பயங்கொள்ளி ஒருவன் தான் மீதி
என்று உள்ளூர வந்தவனை சபித்த அமைச்சர் அவன் தாழ்வறைக்குள் வந்ததும் அவன் உட்கார ஒரு ஆசனத்தை காட்டினார். அந்த ஆசனத்தில் அவன் உட்கார்ந்ததும்,
நீங்கள் அமர தகுந்த ஆசனம் அது
என்று அமைச்சர் குறிப்பிட்டார். முதன் முதலில் வீரனான கடல்வேந்தன் இந்த மாளிகைக்கு வந்தபோது அவன் அமர்ந்த ஆசனம் அதுதான் என்று சஞ்சயன் விளக்கினான்.
ஆ, என் அண்ணன் ஆசனமா என்று வியப்பும் ஆவலும் நிறைந்த தொனியில் வினவினான் குட்டுவன். ஆம், வீரமுள்ள யாரும் அதில் அமரலாம்
என்றார் அமைச்சர். குட்டுவன் தனது அழகிய விழிகளை மற்ற இருவர் மீதும் நிலைக்க விட்டான்.
அப்படியானால் நீங்கள் இருவரும் ஏன் அதில் உட்காரவில்லை என்று வினவினான்.
சஞ்சயன் இள நகை கொண்டான். அத்தனை வீரம் எங்கள் இருவருக்கும் கிடையாது என்றான் இகழ்ச்சி தளிர்த்த குரலில். குட்டுவன் நகைத்தான். தனது அழகிய விழிகளை சஞ்சயன் மீது திருப்பி, வருந்தத்தக்கது என்றான் சிரிப்பின் ஊடே.
எது
என்று கேட்டார் அமைச்சர். அமைச்சரும் தூதரும் அண்மையற்று இருப்பது என்றான் குட்டுவன்.
தாங்கள் எப்படியோ
என்று அமைச்சர் கேட்டார். பல சமயங்களில் குட்டுவன் நடுகையதை பார்த்திருந்த காரணத்தால் குட்டுவன் அமைச்சரை கம்பீரமாக நோக்கிவிட்டு அந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்தார். அமர்ந்து ஒரு முறை அசைந்தான். இதில் போடப்பட்டுள்ள முதுகு அணை கெட்டியா இருக்கிறது, மிருதுவாயில்லை என்று குற்றம் சாட்டினான்.
வீரர்கள் அமரும் ஆசனம் அல்லவா
என்றார் அமைச்சர்.
ஆ, வீரன் மனம் போல் கெட்டியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு இந்த கெட்டி போதாது
என்று அலுப்போடு பேசினான் குட்டுவன்.
ஏன்?
அமைச்சர் வினவினார் எரிச்சலோடு.
என் மனம் இரும்பு, ஆகையால் இரும்பாசனத்தை விரும்புகிறேன். கொண்டு வாரும் அமைச்சரே
என்று சற்று கடுமையோடு கூறினார். அமைச்சர் குட்டுவனை சந்தேக பார்வையால் பார்த்தார். பிறகு சஞ்சயனை நோக்கி,
இவருக்கு
என்று இழுத்தார். புத்தி இருக்கிறது என்றான் சஞ்சயன்.
இல்லாவிட்டால்?
அமைச்சர் மீண்டும் சொற்களை இழுத்தார். இந்த நிலை ஏற்பட நியாயமில்லை என்றான் சஞ்சயன். இந்த சமயத்தில் குட்டுவன் சற்று பெரிதாகவே நகைத்தான்.
அமைச்சரே, என்னை பைத்தியம் என்று நினைக்கின்றீர், தூதரும் நினைக்கின்றார். அப்படியானால் நீங்கள் இருவரும் எனது சகோதரர்கள்
என்றான் நகைப்பினோடு.
எங்களுக்கு பைத்தியம் எதுவும் இல்லை
என்றார் அமைச்சர் கடுப்பாக.
எந்த பைத்தியமும் இப்படித்தான் பேசும் என்று குட்டுவன். சரி, பேச்சை வளர்த்துவானேன், எனது உப தலைவனை கூப்பிடுங்கள்
என்று ஆணையிட்டான். அமைச்சருக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் விலகிவிட்டது. சஞ்சயனை பார்த்தார் சங்கடத்தோடு. சஞ்சயன் ஏதும் தெரியாமல் விழித்தான். அவர்கள் சங்கடத்தை பார்த்த குட்டுவன்,
என் அடிமைகளான நீங்கள் இருவரும் எனது கட்டளையை ஏற்காததால் நானே அழைக்கின்றேன்
என்று சிரத்தோடு கூறிவிட்டு,
உப தலைவரே வாருமுள்ளே
என்று இறைந்து கூறினார். மாடிப்படியில் தடதடவென்று யாரோ ஏறி வரும் சத்தம் கேட்டது. அப்படி ஏறி வந்தவன் மாடிப்படிகளில் உச்சி பிடிக்கு வந்ததும்,
அங்கே என்னிலும்
என்று சொன்னான் குட்டுவன். வந்தவன் நின்று விட்டான் குட்டுவன் ஆணைப்படி. அடுத்து குட்டுவன்,
சரி பாடும்
என்றான். அமைச்சர் முகத்தில் கிளி பறந்தது.
சஞ்சயரே, பரணர் வளர்ப்பு பிள்ளை மன்னனின் மூத்த மகன் பைத்தியமாகிவிட்டான். வாரும், இதனை பிடித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டே குட்டுவனை நோக்கி நடந்தவர் சற்றென்று நின்றுவிட்டார். மாடி உச்சிப்படியிலிருந்து யாரோ பாடத் தொடங்கினார்கள். பாடியவன் கணீர் என்று பாடினான்.
புலவர் புதல்வனே, புறவலன் அளித்த சேயே, முசுரியின் படைத்தலைவா, போற்றி போற்றி என்று நன்றாக இசைத்துக் கொண்டே உள்ளே நுழைந்தவனை கண்ட அமைச்சர் சஞ்சயன் இருவருமே துடுக்கிட்டனர். அவர்கள் திகைப்பை பார்த்தாலும் பார்க்காதவன் போலவே பாடிக்கொண்டே உள்ளே நுழைந்த நற்கிள்ளி குட்டுவனுக்கு தலை வணங்கி நின்றார். அந்த வினோதத்தை பார்த்த அமைச்சர்,
நற்கிள்ளி, நீ எங்கு வந்தாய் இந்த நேரத்தில் என்று வினவினார்.
முசிறியின் தரைப்படை தலைவர் ஆணைப்படி வந்தேன் என்ற நற்கள்ளி.
இப்பொழுது பாடியது? அமைச்சர் கேட்டார்.
அவர் ஆணையால், இதை திட்டமாக சொன்னார் நற்கள்ளி.
இவர் என்று இழுத்தார் அமைச்சர்.
நமக்கெல்லாம் தலைவர், நாளை புரட்சியை அடக்கப் போகும் மகாவீரர்
என்றார் நற்கள்ளி. இவரா?
ஆம், இவரேதான்.
நற்கள்ளியின் குரல் சந்தேகம் ஏதுமின்றி ஒலித்தது. அந்த சமயத்தில் குட்டுவன் குரல் பலமாக ஒலித்தது. நற்கள்ளி, இவர்கள் எனது வீரத்தில் சந்தேகப்படுவதாக தெரிகிறது என்று.
ஆம்,
நற்கள்ளி பயபக்தியோடு பேசினார். அப்படியானால் எழுத சக்தியை காட்ட வேண்டியதுதான்.
வேண்டாம் வேண்டாம், மன்னித்து விடுங்கள், இவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை.
அடுத்து நிகழ்ந்தது விசித்திர சம்பவம். உரிய வைக்கின்றேன் என்று கருவி கொண்டு ஆசனத்தில் இருந்து எழுந்த குட்டுவன் அமைச்சரை இரண்டு எட்டில் அடைந்து அவரை தனது இரு கைகளாலும் தூக்கி தனது தலைக்கு மேல் பிடித்துக் கொண்டார். ஒருமுறை அவரை தாங்கியபடி சுற்றினான். இவரை வழியே எரிந்து விடட்டுமா என்று கேட்டான் வெறி ஒளித்த குரலில்.
வைத்தியங்களுக்கு பலம் அதிகம் என்று உள்ளூர சொல்லிக் கொண்ட சஞ்சயன் பின்னால் நகர ஆரம்பித்தான்.
நற்கள்ளி, படிக்கதவை தாளிடு, இவரை அனுப்பிவிட்டு அவனை கவனிக்கின்றேன் என்று குட்டுவன் அமைச்சரை தாங்கிய வண்ணம் கையை பிடித்து நோக்கி சென்று வெளியே எட்டி பார்த்தான். தலை கவிழ்ந்த நிலையில் அமைச்சரும் பார்த்தார். கீழே கிடுகிடுப்பாதாலும் அங்கு எரியப்பட்டாலும் ஆற்றில் கரைக்க தனது அஸ்தி கூட கிடைக்காது என்று நினைப்பால் வேண்டாம் வேண்டாம், வேந்தே மன்னித்து விடுங்கள் என்று அலறினார் அமைச்சர் அழும்பில் வீழ். அந்த அலறலுக்கு பிறகு சிறிது சமாதானம் அடைந்த குட்டுவன் அமைச்சரை கீழே இறக்கிவிட்டார். நற்கள்ளி, இனி இவரிடம் ஓலையை கொடுக்கலாம் என்று குட்டுவன் உத்தரவிட மடியிலிருந்த ஓலையை எடுத்து அமைச்சரிடம் கொடுத்தார் நற்கள்ளி. அமைச்சர் உடலும் உள்ளமும் ஆடியிருந்ததால் நடுங்கும் கரங்களோடு ஓலையை வாங்கி பிரித்து அதை படித்தார். அடுத்து அவர் தள்ளாடிய கால்களோடு நடந்து வந்து குட்டுவன் முன் மண்டியிட்டு உட்கார்ந்து தலை வணங்கினார். சஞ்சயன் பிரம்மை பிடித்து நின்றான்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.